ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. உத்தமமான சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களுக்கு புராண இதிகாசங்கள்லாம் நடந்த இடங்கள் அழிச்சுண்டு போய் பகவத் அனுபவங்களை கொடுக்கிறார். 108 திவ்ய தேசங்கள், அதில்லாதபடிக்கு உத்தமமான அபிமான ஸ்தலங்கள், புராண இதிகாசங்கள்ல நடந்த சம்பவங்கள், உண்மையாகவே எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடங்கள் அங்கெல்லாம் அழிச்சுண்டு போய் நிறைய அனுபவங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல கொடுக்கிறார். அதனாலதான் அழகா பகவான் ராமன் பிறந்து ராமன் வாழ்ந்த ராமன் ஆண்ட அயோத்தியாலிருந்து ஜோரா மிதிலாபுரி போனார். மிதிலா தேசம் அத்தியாச்சரியமான சீதா மாதாவுடைய ஸ்தலம் அதுதான். அவ்வளவு ஜோரா அந்த மிதிலா தேசத்துக்கு சுவாமி ராமானுஜர் போனார். சுவாமி ராமானுஜர் அழகா சீதாமர்ஹி அப்படின்ற அந்த இடம், அந்த இடத்துலதான் ஜோரா ஜனக மகாராஜா ஏர்கொண்டு விழுத பொழுது அந்த இடத்திலேருந்து சீதா மாதா கிடைச்சார். அந்த இடத்தையும் காட்டினார், இந்த இடத்துலதான் சீதா மாதா ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு. சீதா மாதா நமக்கு எல்லாரும் தெரியாத விஷயமான நேபாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுறா. ஸ்ரீராம நவமி மாதிரி சீதா நவமி அப்படின்னு நார்த்துல கொண்டாடுவா. நம்ம எல்லாருமே இனிமேல் கொண்டாடுவோம். என்னடானா கரெக்டா போன ஞாயிற்றுக்கிழமை சீதா நவமி, ஞாயிற்றுக்கிழமை கூட இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் இல்ல, மே 15 மா ஞாயிற்றுக்கிழமை சீதா நவமி. ராமநவமிலும் சரியா ஒரு மாசம் கழிச்சு சீதா நவமி, இனிமேல் நல்லா ஞாபகம். அவ்வளவு சிரேஷ்டம் சீதா நவமி. இது நேபாளில கொண்டாடினு அவ சீதா நேபாளி தானே. இந்த காலத்துல நேபாளம் ஆயிடுத்து, ஒரு காலத்துல பாரத தேசம் தான். மிதிலா தேசத்து ஜனங்கள் மறக்கல. இப்ப நம்ம வடக்குல பார்த்தோம்னா ராதாஷ்டமி விசேஷமா கொண்டாடுவா. சவுத்துல நமக்கு வந்து கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கோகுலாஷ்டமி தான் தெரியுமே ஒழிய ராதாஷ்டமி தெரியாது. அந்த மாதிரி சீதா நவமி, சீதா மாதாவினுடைய நவமி. இந்த சீதா மாதாவுடைய நவமி விஷயங்கள்லாம் அழகா சொல்லி ஜோரா சுவாமி ராமானுஜர் அதி விசேஷமா எல்லாருக்கும் பரமானந்தத்தை கொடுத்தார். அதே போல அழகா ஜனக மகாராஜாவுடைய அரண்மை, அதுதான் ஜனக்பூர். அந்த ஜனகபுரியில சீதா மாதாவுடைய கோவிலுக்கு சுவாமி ராமானுஜர் வந்தார். அந்த ஜனகபுரி கோவில்ல அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ராமானுஜர் காட்டி கொடுக்கிறார் ஜோரா. இன்னைக்கு ராமானுஜர் இந்த காலகட்டத்துல வேற மாதிரி இருந்த கோவில், அதுக்கப்புறமா நிறைய மாறியா வச்சுக்கோங்க, ஆனா அந்த இடங்கள்லாம் அதே தான். அழகா அந்த ஜனக்புரி கோவில் பக்கத்துல எல்லாம்தான் அழகா ராமச்சந்திரமூர்த்தி வில்ல உடச்ச பொழுது அங்கங்க சதறி விழுந்ததெல்லாம் அழகா பெரிய பெரிய குளமா மாறிடுத்து. அந்த குளங்கள் எல்லாம் தீர்த்தமாட வச்சார் சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களை. அழகா இந்த இடத்துலதான் இந்த சீதாவுடைய ராமனுடைய கல்யாணம் ஜனக்புரி. அந்த இடத்துல எந்த இடத்துல கல்யாணம் நடந்ததோ அந்த இடத்தையும் சுவாமி ராமானுஜர் காட்டி கொடுத்தார். சாதாரணமா நம்முடைய சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கும் தாயாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றது உண்டு. பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் ரங்கமன்னார் ஆண்டாள் கல்யாணம், கிருஷ்ணன் ருக்மிணி கல்யாணம் எல்லாம் நடந்ததா சொல்றோம். ஆனா நேபாளில ஒரு பெரிய விழா அது, அவ வந்து எப்ப கொண்டாடுறா அப்படின்னா மார்கழியில சுக்லபக்ஷ பஞ்சமியில கொண்டாடுறார்கள். அதுக்கு பேரு விவாக பஞ்சமி அப்படின்னே பேரு. அவ்வளவு அழகு. அப்ப நேபாள் ராஜ்யம் இந்த கவர்மெண்ட் இருக்கு, அவளே அதை பண்ணுவா. அவ்வளவு விசேஷம் சீதா ராமனுடைய கல்யாண நாள் இன்னைக்கு விசேஷம் நேபாளத்துல. இன்னைக்கும் ராமாயணத்துடைய வாக்கியத்தை ஸ்லோகனா வச்சிருக்க ஒரு ஊர் நேபாளம் தானே, ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் மேலானதுன்னு பகவான் ராமன் சொன்ன வாக்கியம்தான் அவளுடைய ஸ்லோகன். ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. அழகா ராமானுஜர் சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்த இடத்தெல்லாம் காட்டுறார். அவ்வளவு ஜோரா இந்த இடத்துலதான் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ. ரொம்ப அழகா இந்த சீதை என்னுடைய பெண், உன்னுடைய தர்மத்துக்கு கூட நிக்கக்கூடியவள், அதனால பரிச்சயேனம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா. ரொம்ப அழகா ஜனக மகாராஜ சொல்றார், இவளை கைபிடிக்கிறதுனால உனக்கு எல்லா மங்களங்களும் வந்து சேரும்டா ராமா, அதனால கை நீட்டி என் பெண்ணுடைய கைய வாங்கிக்கோ, பாணி கிரகணம் அப்படின்னும். பாணினா கை, கிரகணம்னா பிடிக்கிறது. கை நீட்டி என் பெண்ணுடைய கைய பிடிச்சுக்கோ, இவளாலே உன் வாழ்க்கையில தர்மத்துக்கான ஒரு ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி அழகா அந்த இடத்தெல்லாம் வர்ணிச்சு பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இங்கதான் வில்லெடுத்தார் உடைச்சார். இது ஜனக மகாராஜாவுடைய அரண்மனை, எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் எல்லாத்தையும் ராமானுஜர் வர்ணிக்கிறார். ஏன்னா கூட லக்ஷ்மணனா இருந்து எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணவர் நம்முடைய ராமானுஜர். இந்த சீதாராம கல்யாணம் விஸ்வாமித்ரோட ராமன் கிளம்பினதுலேருந்து கல்யாணம் வரைக்குமான ஐவிட்னஸ் யார் அப்படின்னா லக்ஷ்மணன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு எல்லாரும் ஐவிட்னஸா இருந்தா, தசரதர் பரதன் சத்ருகுணன் எல்லாரும் ஐவிட்னஸா இருந்தானா, பகவான் வில்லெடுத்து உடைச்சத நேர பார்த்த அந்த ராமானுஜன் தான் நம் ராமானுஜர். அவ்வளவு அழகா பார்த்தார், இங்கதான் பகவான் வில்லை எடுத்தார் அப்படி நான் ஏத்தினார், அவ்வளவு அழகா வில் முறிஞ்சு விழுந்தது, சிவதனுசு முறிஞ்சது. இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த நேபாள அந்த ஜனக்பூர்ல தள்ளி ஒரு இடத்துல தனுஷ்குண்டு அப்படின்னே இடம் உண்டு. தனுசு போய் உடஞ்சு விழுந்த இடம் அப்படி குளமா மாறிடுத்து, நிறைய துண்டுகளா விழுந்துதான், ஒரு துண்டு சொர்க்கத்துக்கு போச்சான், ஒரு துண்டு பாதாள லோகத்துக்கு போயிடுதான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய அந்த தனுச சுவாமி அப்படி முழிச்சாராம். கம்பன் சொல்றார், எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். பகவான் ராமன் வில்ல எடுத்ததுதான் எல்லாரும் பார்த்தா, அதுக்கப்புறம் அது உடஞ்சு விழுந்த சப்தம்தான் எல்லார் காதுகள்லையும் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதெல்லாம் சுவாமி ராமானுஜர் பிரத்யக்ஷமா வர்ணிக்கிறார். பகவான் ராமன் வில்லெடுத்த அழகு, விஸ்வாமித்ரர் வில்ல பார்க்க சொன்ன அழகு, இத்தனையும் ராமானுஜர் வால்மீகி ராமாயணத்திற்கபடியே சொல்லி வர்ணிக்கிறார். அழகா சீதா மாதா பெருமாள் கழுத்துல மாலை போட்டது, பெருமாள் சீதா மாதா கழுத்துல மாலை போட்டது. அழகா பகவான் பெருமாள் சீதா மாதா கைய பிடிச்சென்று அக்னி பிரதட்சணம் பண்ணது எல்லாத்தையும் சுவாமி ராமானுஜர். பெரிய திருமலை நம்பிகள் எவ்வளவு ஜோரா ராமானுஜருக்கு ஒரு வருஷ கால பரியந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஜோரா வர்ணிச்சாரோ அதே போல அழகா வர்ணிச்சார். கேட்டவா எல்லாருக்கும் கண்கள்ல பரமானந்தமா பாஷ்பம் வழிஞ்சது. பெயர்பட்ட பாக்யம் சீதா மாதாவுடைய இடத்துல வந்துட்டோம். ஜனக மகாராஜா கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்னு பெண் பிள்ளை சொல்றா இல்லையா, கர்மனைவகி சம்சித்தியும் ஆசிதா ஜனகாதயகன் பகவான் கீதையில சொல்றான். கர்மத்தினாலேயே ஜனகர் முதலானோர்கள் சத்கதி அடைஞ்சார்கள்னு கர்மயோகத்தினுடைய பெருமையை பேசும் பொழுது பகவான் ஜனக மகாராஜாவை பத்தி பேசுறான். ஜனக மகாராஜா அவ்வளவு சிரேஷ்டமானவர், மிதிலா தேசத்து ராஜா, விதேக ராஜா, தேக அபிமானமே இல்லாத ஒருத்தர் ஜனக மகாராஜா. சுகபிரம்ம மகரிஷி கூட அழகா தான் பக்குவப்பட்டிருக்கோமா இல்லையா, தான் பிரம்ம ஞானியா இல்லையா அப்படின்னு தீர்மானமா தெரியறதுக்காக ஜனக மகாராஜாவுடைய மிதிலா தேசத்துக்கு வந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. இப்ப ஜனக மகாராஜா எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பார் பாத்துக்கோங்க. பகவான் ராமனையே கை நீட்டி என் பெண்ணை வாங்கிக்கோ அப்படின்னு உத்தரவு போடும்படியான ஒரு ஸ்திதியில இருந்தாராம் ஜனக மகாராஜா. அப்ப அந்த ஜனக மகாராஜா போலே நாமும் நம்முடைய கர்மாவில ஸ்ரத்தையா இருக்கணும் அப்படின்னார் ராமானுஜர். கர்மா கர்மனா அவ்வளவு அழகா கர்மனைவகி சம்சித்தின்னு சொல்றாருன்னு பகவான் கீதையில ராமானுஜர் சொல்றார், கர்மதான் முக்கியம் உனக்கு, கர்மாதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அஸ்திவாரம், பல கோடி ஜென்மாவுடைய கர்மாக்களுடைய பலம் தான் இந்த வாழ்க்கையில நடக்கிறது, அதனால இந்த ஜென்மாவில இந்த கர்மாக்களை ஜாகிரதையா பண்ணணும், பகவத் சிந்தனையோட பண்ணணும், அப்ப திரும்ப திரும்ப இந்த கர்ம வினைகள் பாதிக்காது அப்படின்ற. கர்ம முக்கியம், நம்ம எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல கர்மால நம்ம பண்ண வேண்டிய கர்மாவை விட்டாலும் பாவம், பண்ணக்கூடாத கர்மாக்களை பண்ணாலும் பாவம், நிறைய உண்டு கர்மாக்கள் நம்ம பண்ணக்கூடாத கர்மாக்கள், அதே போல பண்ண வேண்டிய கர்மாக்கள் அதுவும் நிறைய உண்டு. அப்பா அம்மா சந்தோஷப்படும்படியா வாழறது முக்கியமான ஒரு கர்மா, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கறது முக்கியமான ஒரு கர்மா, குடும்பத்தை நிர்வாகம் பண்றது முக்கியமான கர்மா, சம்சாரிகள் பணத்தை சேமிச்சு வைக்கிறது முக்கியமான கர்மா, சரீரத்தை பாதுகாத்துக்கிறது முக்கியமான கர்மா, பரோபகாரம் இதம் சரீரம்னு இருக்கிறது முக்கியமான கர்மா, நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதான சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்றது கர்மா. அவ்வளவு அழகா கூட இருக்கிற வாழிடத்துல ஒத்துமையா வாழறது கர்மா. யாரை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரியா. அந்த மாதிரி இத்தனை விதமான கர்மாக்களையும் உள்ளபடி தெரிஞ்சு அதன்படி அனுஷ்டானம் பண்ணவர் ஜனக மகாராஜா. கர்மன்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர். ரொம்ப அழகா ராமானுஜர் சொல்ற, பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கான், கர்மாவணி பண்ணித்தான் ஆகணும், பலன்களை பத்தி நீ கவலைப்படாதே, பலனை பத்தி அக்கறை பகவானுடையதுன்ற. எந்த ஒரு கர்மாவையும் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதுல சுகம் இல்ல, தலையெழுத்தேன்னு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணம் பெரிய கர்மயோகம்லாம் விட்டுடுவோம். சாதாரண ஒரு கர்மா இருக்கு, அதை நாம பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ரசிச்சு அனுபவிச்சு பண்ணும் பொழுது அதனாலே மனசுக்கு உற்சாகம் உத்வேகம் சரீரத்துக்கு பலம் எல்லாம் உண்டாகும், வாழ்க்கையிலும் சந்தோஷம் கிடைக்கும். இத பண்ணி தொலைய வேண்டியிருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஒரு கர்மா பண்ண வச்சுக்கோங்களா, அதுவே மனசுல பாரம் அழுத்தும், அதனாலே உடம்புக்கு வியாதிகள்லாம் வரும். இன்னைக்கு பல பேருக்கு வியாதிகள்லாம் காரணம் எல்லாரா கர்மாவிலேந்து எஸ்கேப் ஆகணும் நினைக்கிறதுனாலதான் பல பிரச்சனைகள், குடும்பத்திலயும் சரி ஆபீஸ்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி. கர்மாவை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறவர்கள் பெரியதான முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியாது, லௌகீகமான வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் காண முடியாது. கர்மாவை சத்தையோட பண்றவாளுக்காகத்தான் தெய்வம். எல்லா கர்மாவும் இருக்கட்டுமே, காத்தால எழுந்துக்கிறது கர்மா, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது கர்மா, சாப்பிடுறது கர்மா, தூங்குறது கர்மா, வீட்டு வேலைகள் பண்றது கர்மா, எல்லாம் கர்மா தான். அந்த கர்மாக்களை எல்லாம் பகவத் சங்கல்பத்தோட பகவத் தியானத்தோட பகவன் நாமத்தோட பண்ணணும். கோபிகைகள்லாம் அப்படிதானே பண்ணா, யசோதை கோபிகைகள்லாம் எந்த கர்மா பண்ணாலும் பகவத் சிந்தனையோட பண்ணார்கள். அதனால என்னடா கிடைச்சதுன்னா கண்ணனுடைய லீலைகள் விதவிதமா 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 அவர்கள் அனுபவிச்சார்கள். எல்லாத்துக்கும் யாரா முன்னோடி அப்படின்னா ஜனக மகாராஜா. அதனாலதான் ஸ்வயம் ஸ்ரீதேவியே லக்ஷ்மி பிராட்டியே அவருடைய பெண்ணாக தானே வந்தாள், ஸ்வயம்புவா வந்துட்டா, அயோனிஜையாக கர்ப்பவாசம் இல்லாமல் ஆண்டாள் கிடைச்சா போல கிடைச்சுட்டாள், அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் ராமனுக்கு கூட கர்ப்பவாசம்னு ஒரு குற்றம் இருந்துதான் சீதைக்கு அந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி ராமானுஜர், ஜனக மகாராஜா போலே நாமும் நம் கர்மாவில பகு ஸ்ரத்தையோட இருக்கணும், யார் கர்மாவை பண்றாளோ அவர்களிடத்துல பகவான் பகு பிரீதியா இருக்கான்னு சொன்ன அதே ராமானுஜர் அழகா, கர்மனா ஜாயத்தே ஜந்து கர்மனைவ விலியத்தே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மனைவ அபிபத்தியத்தேன்னு பகவான் அழகா நந்தகோபருக்கு சொல்றான். கர்மாதான் ஜனனத்துக்கு காரணம், கர்மாதான் மரணத்துக்கு காரணம், கர்மாதான் ஒருத்தனுடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம், பயத்துக்கும் அதுதான் காரணம், ஆனந்தத்துக்கும் அதுதான் காரணம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் கர்மாவை விடக்கூடாது, கர்மாவை பழிக்க கூடாது, கர்மாவை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. கர்மா முக்கியம் நம்ம வாழ்க்கையில, சாகர வரைக்கும் நமக்கு கர்மா உண்டு, தப்பிக்கவே முடியாது. அந்த கர்மா கர்ம வினையாகாம இருக்கிறதுக்கு நிறைய நாமஜபம் பண்ணிட்டு ஆசையோட யார் யாருக்கு எந்தெந்த காலத்துல எந்தெந்த விதமான கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கோ சம்பவிக்கிறதோ அதை ஆசையோட பண்ணணும். வீட்டு வேலைகள் பண்றதுல அந்த ஸ்ரத்த இருக்கணும். ஆபீஸ் வேலை பண்றதுல ஸ்ரத்த இருக்கணும். குழந்தைகளை வளர்க்கறதுல ஸ்ரத்த இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிடிச்சபடி நடக்கிறதுல ஸ்ரத்த இருக்கணும். படிக்கிறதுல ஸ்ரத்த இருக்கணும். எந்த ஒரு கர்மாவையும் ஸ்ரத்தையோட யார் பண்றாளோ அந்த கர்மாவே அவர்களுக்கு மோட்ச வழிய காட்டி கொடுக்கும். ராமானுஜர்ஜம்னு அந்த கர்மாவுடைய மகிமைய மிதிலா தேசத்துல அழகா ஜனக மகாராஜாவுடைய ஜனக்புரி சீதா மாதாவுடைய அழகான கல்யாணம் நடந்த இடம் இதெல்லாம் காட்டி கொடுத்து பெரிய கர்மாவுடைய வைபவத்தை ராமானுஜர் சொல்லி கொடுத்தார். பக்த ஜனங்கள்லாம் மேனி சிலிர்த்தார்கள். இனிமேல் நாமும் ஒழுங்கா கர்மாவெல்லாம் பண்ணணும். அப்ப அவள் நிறைய பேர் புரிஞ்சு கொடுத்தான், ஓ இந்த கர்மாக்கள்ல நான் ஸ்ரத்தையோட இல்லை. கர்மா கர்மா தானே வாழ்க்கையை நடத்துறது. கர்மா இல்லாம யாரும் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? ரொம்பவே கஷ்டம். கர்மா பண்ணியே ஆகணும். அந்த கர்மாவை எப்படி பண்ணணும்னு ராமானுஜர் அழகா சொல்லிட்டார். வெயில் சமைச்சு தொலைய வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே அப்படின்னா அந்த கர்மாவே பாரமா அழுத்தும், வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும். அதே அந்த சமைக்கிறதுன்ற ஒரு கர்மாவை பகவானுக்காக பண்றேன், சீதா மாதாவுக்காக பண்றேன், ராதிகா ராணிக்காக பண்றேன், ஸ்ரீதேவிக்காக பண்றேன், ராமானுஜருக்காக மன்ற நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்ப தானாகவே ஒரு பரம சந்தோஷம். எவ்வளவு பேருக்காக சமைச்சிட்டோம் வாழ்க்கையில ரைட்டா? ராமானுஜருக்கு சமைச்சு பாருங்களேன். இன்னிலேருந்து எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? எத்தனை ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? எத்தனை அற்புதமா இருக்கும் தெரியுமா? ஆச்சு ஆயிரம் மாதிரி நிமிஷத்துல ராமானுஜருக்கு விதவிதமா பக்ஷணங்கள்லாம் பண்ணி தர வேண்டாமா? நம்ம கையினாலே ஒரு ஆகாரம் பண்ணி அதை சுவாமி ராமானுஜருக்கு கொடுக்க ராமானுஜர் பிரத்யட்சமா வந்து சீகரிச்சு அவ்வளவு நன்னா இருக்கும். நம்ம ஆட்டில் பண்ணக்கூடிய பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் சத்தையோட ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இதனாலேயே ஒரு ராமானுஜ தரிசனம் கிடைக்கும்னா இதை போய் யாரா விடுவாளா? அதனால ராமானுஜரே சொல்லியிருக்கார் கர்மா வசத்தின்னு சொல்லியிருக்கார். அதுவும் அழகா மிதிலா தேசத்துல இருந்துட்டு சொல்றார் அப்படின்னா அப்ப அந்த கர்மா அவ்வளவு வசத்தி. ராமானுஜர்லாம் இவ்வளவு அழகா கர்மாக்கள்லாம் பண்ணணும் அவசியமா அப்படின்னா நாமெல்லாம் சத்கதி அடையணும்ன்றதுக்காக அத்தனை விசேஷமாக சுவாமி ராமானுஜர் தானே கர்மாவை பண்றார். ஆதிசங்கர் பகவத் பாதர் எவ்வளவு கர்மா பண்றார். அழகா ராமானுஜர் மிதிலா தேசத்துல அங்க நடந்த ராமாயண வைபவங்களை எல்லாம் சொல்லி ஜனக மகாராஜாவினுடைய பெருமையை சொல்லி கர்மாவினுடைய தான மகத்துவத்தை சொல்லி பக்தர்கள் எல்லாரையும் கர்மால சத்தையா இருக்கும்படி பண்ணினார். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். நன்னா மனசார சேவிச்சார்கள், கண்ணார சேவிச்சார்கள், நன்னா அழகா தாயார் பெருமாள் மூர்த்தி எல்லாம் பார்த்தார்கள், ஆனந்தத்துல தளச்சார்கள், ஜோர ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள், தாயார் பிரபாவம் எல்லாம் அழகா ராமானுஜர் சொன்னார். எல்லாரும் கேட்டுண்டார்கள். மூணு நாள் அழகா சீதா மாதாவினுடைய மிதிலா தேசத்துல ராமானுஜர் இருந்தார். அழகா சீதா மாதாவிடத்திலேருந்து உத்தரவையும் வாங்கிண்டு ஜம்முன்னு ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் கிளம்பினார். கிளம்பினவர் நேர காசி க்ஷேத்திரம் வந்தார். காசி உத்தமமான ஒரு இடம், கங்கையின் கரை மேல் இருக்கக்கூடிய காசி வாரணாசி. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த வாரணாசிக்கு சுவாமி ராமானுஜர் வந்தார். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அந்த காலத்துல காசியில உண்டு. எப்படி காஷ்மீரம் நிறைய வித்வான்கள் பண்டிதர்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸோ, இன்னைக்கு காஷ்மீரத்துல இல்ல சாதாரண காஷ்மீரி பண்டிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கும் காசியில வாரணாசியில நிறைய வித்வான்கள் பண்டிதர்கள் உண்டு. சம்ஸ்கிருதம் எல்லாம் கரகண்டவர்கள்லாம் இன்னைக்கும் காசி மாநகரத்துல வாரணாசியில நன்னா உண்டு. அத்தனை அழகா சுவாமி ராமானுஜர் காசி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். ஜோரா கங்கையில தீர்த்தமாடினார். ஜம்முனு கங்கையில தீர்த்தமாடினார். அந்த கங்கையில தீர்த்தமாடும்போது ராமானுஜர் நினைச்சிருந்தார், அழகா மணிகர்ணிகா காட்டுக்கு என்ன கொலை பண்ணணும்னு இங்க தானே அழிச்சுட்டு வந்தார்கள், ஆனா பெருமாள் அழகா அழிச்சுட்டு வந்துட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். காசியில நிறைய வித்வான்கள்லாம் சுவாமி ராமானுஜரிடத்துல வாதம் புரிய வந்தார்கள். ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷன், அதுவும் சம்பிரதாயத்தை பத்தி தீர்மானமான அபிப்பிராயம் கொண்டவர். அதனாலே அழகா சுவாமி ராமானுஜர் எல்லாரையும் வாதத்தினாலையும் ஜெயிச்சார், தன்னுடைய வடிவழகினாலையும் ஜெயிச்சார். ஏன்னா பல பேருக்கு அவருடைய திவ்யமான தேஜஸை பார்த்து அழகா அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டார்கள். பல பேருக்கு ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை விசிஷ்டாத்வைத மகிமைய புரிய வச்சார், பல பேரை ஜெயிச்சார். அழகா காசியில மாதவ பெருமாள் ரொம்ப விசேஷமான ஒருத்தர், காசியில பிந்து மாதவன், வேணி மாதவன் பேர். அந்த வேணி மாதவனை ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் சேவிச்சார். ரொம்ப அழகா இருப்பான் வேணி மாதவன், பிந்து மாதவன் பேர். ஒரு ரிஷிக்காக பகவான் அங்க வந்து காட்சி கொடுக்க அந்த ரிஷியுடைய பிரார்த்தனைக்காக இன்னைக்கும் கங்கை கரையில சுவாமி இருக்கான். அது திவ்ய தேசம் இல்லை, ஆனாலும் சுவாமி ராமானுஜர் அழகா அங்க சேவிச்சார். ஆனந்தமா பகவானை பார்த்தார், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்தெண்டு நிக்க சுவாமிய பூரணமா அனுபவிச்சார் சுவாமி ராமானுஜர். அழகா பிந்து மாதவன் அனுபவிச்சார், பக்த ஜனங்களோட பிந்து மாதவனுடைய சன்னிதானத்துல ஆனந்தமா இருந்தார். இன்னைக்கு நாம காசியில சுவாமி ராமானுஜரோட அழகான அந்த பிந்து மாதவனுடைய சன்னிதியில அவரோட இருக்க போறோம். எவ்வளவு நடக்கிறார் பாருங்க, மிதிலா ஜனக்புரி நேபாளத்துல இருக்கு, காசி இந்த பக்கம், அலகாபாத் அந்த பக்கம், அவ்வளவு தூரம் நடந்து வந்தார். இப்ப எத்தனை யாத்திரை இன்னும் நடக்க போறார், இன்னும் நடக்க போறார். இல்ல என்ன சொன்னா இந்த யாத்திரை முடிச்சுட்டு பின்னாடி 60 வயசுலாம் தாண்டின பிறகு மேல்கோட்டையிலேருந்து டெல்லிக்கு வேற ஒரு பிரயாணம் நடையா நடக்கிறது, திரும்பி மேல்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பிரயாணம், ஸ்ரீரங்கத்திலிருந்து மேல்கோட்டைக்கு ஒரு பிரயாணம். இத்தனை யாத்திரை ராமானுஜர் நடந்தாரோ நாம இன்னைக்கு சௌகரியமா இருக்கும். இன்னைக்கு நாம காசியில கங்கை கரையில ராமானுஜரோட பிந்து மாதவன் சந்நிதியில தங்க போறோம், சரியா? காசிக்கு போகணும் நிறைய பேருக்கு ஆசை உண்டு, வாழ்க்கையில ஒரு தடவையாவது காசிய பார்த்துடணும். இன்னைக்கு காசியில நாம தங்குறோம், சீக்கிரத்துல ராமானுஜர் நம்மள காசிக்கு கூட்டிட்டு போவார். கவலையே படாதீங்க, நானும் இன்னும் காசி போனதே இல்லை, எல்லாரும் சேர்ந்து காசிக்கு போவோம். அழகா அந்த காசி, நிஜமாவே காசியில கங்கைய பார்க்கணும், காசியில கங்கா ஆரத்தி சத்தியமா கண்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சாயங்காலத்துல அந்த பிந்து மாதவனை கண்ணார பார்க்கணும். இந்த பிந்து மாதவன் எப்படி இருந்தான், ஏது இருந்தான், எப்படி அழகா இருப்பான், நாளைக்கு அனுபவிப்போம். இன்னைக்கு ராத்திரி நாம தங்குற இடம் காசி. மிதிலாலேந்து அழகா காசிக்கு வந்துட்டோம். சீதா மாதாவை நினைச்சிட்டு இனிமேல் ஞாபகம், மார்கழி மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி, விவாக பஞ்சமி, சீதா ராமன் கல்யாணம் நடந்த நாளாக நேபாளத்துல கொண்டாடப்படுறது. ராமநவமியிலேருந்து சரியா 1 மாசத்துல வரக்கூடிய நவமி அழகா சீதா நவமி, சரியா? அதே மாதிரி இன்னைக்கு கர்மாவை பத்தி சொன்னோம், ராமானுஜரே சொல்லியிருக்கார். அதனால உங்க கர்மாவை இன்னிலேந்து ஸ்ரத்தையோட ஆசையோட ஒழுங்கா நம்பிக்கையோட பக்தியோட வினயத்தோட பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதா மாதா கீ, ஜெய் போலோ ஜனக மகாராஜா கீ, ஜெய் போலோ கங்கா மாதா கீ, ஜெய் போலோ வாரணாசி க்ஷேத்ர கீ, ஜெய் போலோ பிந்து மாதவ பகவான் கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.